ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமானதும் எக்ஸ்டர்னல் டெரிட்டரி, ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே அமைந்துள்ள பிராந்தியம் என்று அழைக்கப்படுவதுமான நோஃபோக் ஐலண்ட், நோஃபோக் தீவில் வாழும் மக்கள் ஆஸ்திரேலிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். சுயாட்சி உரிமையை நாங்கள் இழக்க தயாரில்லை என்பதுதான் அவர்களது நிலைப்பாடு.
Every different culture would have its own language. So it's important for us, being the older generation, to pass it on to the children. Most people here find it important to try and preserve for our children, our grandchildren and their children and grandchildren, for future generations. What a shame if it's changed and becomes unrecognisable as it is today. So there's always that danger.
நோஃபோக் தீவில் ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான சட்டங்கள் அவர்களாலேயே இயற்றப்படுகின்றன. அவர்களுக்கு ஒரு தேசிய கொடி, தேசிய கீதம் என்பன இருக்கின்றன. குடிவரவு, குடி அகழ்வு திணைக்களம், அவர்களுக்கே உரிய பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டு என்பனவும் இருக்கின்றன. ஆங்கிலமே பிரதான மொழியாக இருந்த போதும் நோஃபோக் என்ற ஒரு மொழியும் அங்கு பேசப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய டாலரே அங்கு புழங்கும் நாணயமாகும். ஆஸ்திரேலியர்கள் அங்கு செல்ல வேண்டுமானால் கடவுச்சீட்டு வேண்டும், அதாவது ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் வேண்டும். அங்கு வாழும் சுமார் 1000 பேருள் ஒரு சாரார் இந்த நிலை தொடர வேண்டும், தங்களுக்கு இருக்கும் சுயாட்சி அந்தஸ்து தொடர வேண்டும் என்று எதிர்ப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்னும 2 மாதங்களில், அதாவது எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி, காமன்வெல்த் அரசு நோஃபோக் தீவில் உள்ள பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு அங்கு உள்ளூராட்சி சபை ஒன்றை நிறுவ சட்டப்படியான அங்கீகாரத்தை பாராளுமன்றத்திடம் இருந்து பெற்றிருக்கிறது. இதன்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நோஃபோக் தீவு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு உள்ளூராட்சி சபை இருப்பதை போல இயங்கும். அங்குள்ளவர்களுக்கு இங்கு வழங்கப்படும் மெடிக்கேர், சோசியல் செக்யூரிட்டி என்பன வழங்கப்படும். அங்குள்ளவர்கள் ஆஸ்திரேலிய வரி திணைக்களத்துக்கு வரி செலுத்துவார்கள். இதுதான் ஆஸ்திரேலிய அரசின் நிலைப்பாடு. இதை நோஃபோக் தீவு வாசிகளுள் பலர் எதிர்க்கிறார்கள். தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று இது குறித்து போராடப் போவதாக சொல்கிறார்கள். எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், ஆஸ்திரேலிய அரசு அல்ல என்பது அங்குள்ள மக்களின் குரலாக இருக்கிறது.
There are certain things that I understand need to change and stuff. I also want to see Norfolk keep the spirit.
Norfolk Island, Norfolk தீவு, ஆஸ்திரேலிய கிழக்கு கரையோரத்திலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் நியூசிலாந்து, நியூ கலிடோனியா ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு தீவு. இதன் விஸ்தீரணம் சுமார் 36 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. இத்தீவின் தலைநகர் கிங்ஸ்டன். உல்லாச பயணிகளின் வருகை காரணமாக வரும் வருமானம் மற்றும் இங்கு பெருவாரியாக வளரும் பைன் மரங்களை ஏற்றுமதி செய்வதால் வரும் வருமானம் என்பவையே பிரதான வருவாயாகும். இந்த வருமானம் போதுமானதாக இல்லை என்பதால் ஆஸ்திரேலிய அரசு வருடாந்தம் நிதி உதவி செய்து வருகிறது. இங்கு கவர்னர் போல அந்தஸ்துள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகி ஒருவரையும் ஆஸ்திரேலிய அரசு அங்கு நியமித்திருக்கிறது. பல நூற்றாண்டுகள் ஆளில்லா தீவாக இருந்த இந்த தீவில் 1774 அக்டோபர் 10ஆம் தேதி கேப்டன் குக் காலடி எடுத்து வைத்தார். அதன் பின்பு பிரிட்டனுக்கு சொந்தமான தீவாக இது அறிவிக்கப்பட்டது. 1781 கன்விக்ஸ் என்ற குற்றவாளிகள் 15 பேர் அங்கு சிறை வைக்கப்பட்டார்கள். ஆனால் தொலைவு மற்றும் நடைமுறை சாத்தியங்கள் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக மீண்டும் அது ஆளில்லா தீவாக மாறியது. இடையிடையே அங்கு குற்றவாளிகள் அனுப்பப்படுவதும் அவர்கள் மீண்டும் தஸ்மேனியாவுக்கு மாற்றப்படுவதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. 1789 HMS பவுண்டி என்ற பிரிட்டிஷ் கப்பலில் இருந்து கிளர்ச்சி செய்து கப்பல் கேப்டனை சிறைப்பிடித்து படகில் அனுப்பிவிட்டு கப்பலை கடத்தி சென்ற ஊழியர்கள், இவர்கள் மியூட்டினியஸ் என்று அழைக்கப்படுபவர்கள், இவர்கள் அங்கு போய் குடியேறினார்கள். அத்தோடு அருகில் உள்ள தஹிட்டி தீவிலிருந்தும் நியூசிலாந்தின் வடபகுதியிலிருந்தும் சிலர் அங்கு போய் குடியேறினார்கள். 2ஆம் உலகப் போரின் போது நியூசிலாந்து இங்கே விமான ஓடுபாதை ஒன்றையும் 1500 துருப்புகள் தங்குவதற்கு ஏற்ற முகாமையும் அமைத்தது. ஆனால் போரின் போது அது பெரிதாக பயன்படாததால் துருப்புகள் காலகதியில் வெளியேறிவிட்டன. தற்போது அங்கு சுமார் 1000 பேர் வசிக்கிறார்கள். இவர்களுள் பெரும்பான்மையினர் சுயாட்சி அந்தஸ்தை இழக்க விரும்பவில்லை. ஆனால் இவர்களுள் ஒரு சாரார் ஆஸ்திரேலியாவுடன் இணையவே விரும்புகிறார்கள். அப்படி விரும்புபவர்களும் தங்கள் கருத்தை உரத்து சொல்ல அஞ்சுகிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள். நோஃபோக் தீவிலிருந்து சில காலங்களுக்கு முன் வெளியேறி தற்போது ஆஸ்திரேலிய பிரஜைகளாக வசிக்கும் சிலர் ஒரு சமரச தீர்வை இப்போது முன்வைத்திருக்கிறார்கள். அசைலம் சீக்கர்ஸ் புகலிடம் கோருவோரின் விண்ணப்பங்களை ஆஃப் ஷோர் என்ற நாட்டுக்கு வெளியே வைத்து பரிசீலிப்பது என்பதே ஆஸ்திரேலிய அரசின் கொள்கையாக இருக்கிறது. இதன் காரணமாகவே நௌருவிலும் பப்புவா நியூகினியிலும் அகதிகளின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் நிலையங்களை அரசு நிறுவியது. பப்புவா நியூகினியில் உள்ள மேனுஸ் தீவு முகாம் மூடப்பட வேண்டும் என்று பப்புவா நியூகினி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையிலும், நௌருவில் அகதி முகாமில் தினமும் நிகழும் தற்கொலை முயற்சிகள், செல்ஃப் ஹார்ம் என்ற காயப்படுத்திக் கொள்ளும் முயற்சிகள், கிளர்ச்சிகள் என்று அகதிகள் ஈடுபட்டுள்ளதால் அங்குள்ள பதட்டமான நிலையிலும் இவை இரண்டையும் மூடிவிட்டு அங்கு உள்ளவர்களை நோஃபோக் தீவுக்கு அனுப்பலாம். நோஃபோக் தீவில் புகலிட கோரிக்கையாளர்கள் சுதந்திரமாக உலவலாம். இதற்கு கைமாறாக ஆஸ்திரேலிய அரசு நோஃபோக் தீவின் சுயாதீனத்தில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ளலாம் என்பது இந்த சமரச திட்டத்தை முன்வைப்பவர்களது சிபாரசாகும். இதை ஆஸ்திரேலிய அரசு எவ்வளவு தூரம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று தெரியவில்லை. அதற்கான சமிக்ஞைகளும் இதுவரை வரவில்லை. தற்போதுள்ள நிலையில் நோஃபோக் தீவு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஒரு உள்ளூராட்சி அங்கமாக எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இயங்கும் என்பதே பலரதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.